நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, பொதுவாக மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனிதாபிமானம் வேணும் மக்களுக்கு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் இன்னும் சொல்ல போனோம்னாக்க, இந்த வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் அப்படின்னு பாடினவங்க இருக்காங்க. இன்னும் வந்து காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு மனிதர்களை விடுத்து பறவைகள் மிருகங்கள் எல்லாமே நம்முடைய கூட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிற உணர்வோடலாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருந்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தோம்னாக்க, பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு கூட யாருக்குமே நேரம் இல்லை, எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு மோசமான சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்கிறோம், உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, அப்புறம் மன ரீதியாக அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க மென்டலி சேலஞ்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி உள்ள மக்களை வந்து வச்சு பார்த்துக்கிறாங்க, ரொம்ப அருமையான ஒரு சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீகலா நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ இவங்க செஞ்சிட்ருக்கிற இந்த இவங்களுடைய சேவைகள் பற்றி நம்ம அவசியமாக அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கங்க.
வணக்கங்கம்மா. இனிய நேயர்களுக்கு வணக்கம். எங்களுடையது ஸ்ரீ அன்பாலயம் மறுவாழ்வு இல்லமாக செயல்பட்டுருக்குங்க. இதில் தற்போது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க 70 பேர் இருக்காங்க, உடல் ஊனமானவங்க 32 பேர் இருக்காங்க. இவங்க அத்தனை பேரையும் வச்சு பராமரிச்சிட்ருக்கோம். எங்களுடைய இல்லம் சின்னத்தடாகம் மற்றும் வடவள்ளி சைடில் இருக்குங்க. நாங்கள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை, தெருவோரங்கள் சுற்றிட்டு இருக்கிறவங்கள, கோவை மாவட்ட மாநகராட்சி மூலமாக பிச்சைக்காரர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களிருந்து கொடுக்குறவங்களையும், காவல் நிலையங்கள் மூலமாக வர்றவங்களையும் வச்சு பராமரிச்சுட்டு வர்றவங்க.
இப்போ இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் சரி, தெருவோரங்களில் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து காவல் நிலையம் மூலமாக தான் வந்து நீங்கள் ஹோமில் வந்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க. இப்போது உங்கள் ஹோமில் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் உள்ளவங்கலாம் இருக்காங்க? ஆண் பெண் ரெண்டு பலருமே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள வந்து எப்படி தனித்தனியாக வச்சு பராமரிச்சுட்டு இருக்கீங்களா, எப்படி அவங்கள பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற பற்றி சொல்லு.
இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆண் பெண் இரு பலருமே நாங்கள் எடுத்துக்கிறோங்க. இதில் ஆண் வந்து 19 பேர் இருக்காங்க, பெண் தான் அதிகமான பட்சமாக இருக்காங்க. ரெண்டு பேரையும் எடுத்தோம்னாலும் ரெண்டு பேரையும் தனித்தனி பிரிவுகளாக வச்சு தான் நாங்கள் பராமரிச்சிட்ருக்கோம். பகல் நேரத்தில் எங்கள் கண் முன்னால் ஒட்டுக்காக இருந்தாலும், இரவு நேரங்களில் அவங்க தூங்குறதுக்கு உண்டான இட வசதிகள் எல்லாமே தனித்தனியாக தான் அமைக்கப்பட்டிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உடல் ஊனமானவங்களுக்கும் தனித்தனி சென்டர் வச்சுருக்கோம் நாங்கள். வடவள்ளி சைடில் உடல் ஊனமானவங்களையும், சின்னத்தடாகம் சைடில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களையும் வச்சு நாங்கள் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோங்க.
பொதுவாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள வந்து வச்சு நம்ம பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். நீங்கள் வந்து எப்படி அந்த பணியை மேற்கொள்கிறீங்க? உங்களுக்கு வந்து இதில் உதவி செய்கிறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்க?
இப்போ பார்த்திங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தன்னிலை தெரியாமல் தான் இருக்காங்க. ஏன்னா உடல் ஊனமானவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும்தான், மன ரீதியான பிரச்சனைகள் இல்லை. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் என்ன பண்ணுறோன்றதே தெரியாமல் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரோடோரங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஒரே இடத்துல வந்து மலம் கழுவு எல்லாமே, படுத்து தூங்கிறதுலேருந்து எல்லாமே, யூரின் மோஷன், சாப்பாடு கூட அங்கேயே தான் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கி அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உடலில் வந்து எதிர்ப்பு சக்தியெல்லாம் கம்மி ஆகிடுதுங்க. சிலர் வந்து ரொம்ப சாக போகிற கண்டிஷனில் தான் எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள எடுத்துகிட்டு வந்து அதுக்குண்டான டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இதெல்லாம் செய்து தான் நாங்கள் அவங்கள பராமரிச்சுட்டு வரோம். சில நேரங்களில் வந்த உடனே வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வரவங்க வந்து அடிக்கிறதும் உண்டுங்க. இதனால் நிறைய அடிகளும் நாங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. ஆனால் அதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை நம்மக்கிட்ட விளையாடுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். திரும்ப அதே ஃபோர்ஸை வந்து நம்ம அவங்கக்கிட்ட உபயோகிக்கக்கூடாதுங்க.
அதாவது ரொம்ப சிரமங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு பணியை வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி உருவாச்சு? நீங்கள் எப்போலேருந்து இந்த ஹோம் ஆரம்பித்து நடத்திட்டுருக்கீங்க?
இப்போ வந்து 2002 வந்து இந்த பணியை நான் வந்து மேற்கொண்டிருக்கேங்க. வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள் காரணமாகவும் இந்த ஏதாவது ஒரு சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு, ஏன்னா ரெண்டு குழந்தைங்களோட நான் இருக்கும்போது தனிப்பட்ட நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது எனக்கு சப்போர்ட்டாக ஏதாவது வேணும், என்னுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது வேணும்னு கொஞ்சம் சுயநலமாக கூட நான் சிந்திச்சிருக்கலாம். பட் நான் வந்து அந்த நேரத்தில் அதை சிந்திச்சிருந்தாலும் இதை எது பேஸ் பண்ணி பண்ணலான்றது நினைக்கும்போது ஒரு சிலர்கிட்ட ஆலோசனை கேட்டதின் பேரில் இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை வச்சு பராமரிக்கலான்ற மாதிரி நான் விரும்பினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மதரின்லாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, அதனால் அதே பேஸ் பண்ணி பண்ணலாம். இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது, இல்லாதவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அது இல்லாமல் எந்த ஹோமுக்கு போனாலும் நான் முதியோர் இல்லங்களை பார்த்துருக்கேங்க, குழந்தைகள் இல்லத பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள ரோட்டில் பார்த்துட்டு தான் பயந்து எத்தனையோ நாட்கள் நானே ஓடி இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆட்களை எடுத்து வச்சு பார்க்கணுன்ற ஒரு விருப்பத்தின் பேரில் மூணு பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் இதை நான்.
இப்போ பொதுவாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க, எந்த நேரத்தில் எது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின்டு பர்சன்ஸ் தேவை இல்லைங்களா? இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி அவங்க இவங்களை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க?
இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை பராமரிக்கணும்னா அதுக்கு ட்ரெயின் பர்சன்ஸ் கண்டிப்பாக வேணுங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமில் வந்து நர்ஸ் இருக்காங்க, இவங்களை வந்து பராமரிக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்து ஒரு 8 பேரை வச்சுருக்கோம். அது இல்லாமல் இவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒருத்தர் வர்றாரு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. YWCAலேருந்து சுரேஷ்ன்றவர் வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாருங்க. நானுமே இந்த இது ஜிரியாட்ரிக் கோர்ஸ் வந்து வழிகாட்டி டாக்டர் செல்வராஜ்கிட்ட கிருஷ்ணமால் காலேஜ் மூலமாக இதே படித்தேன் நான். அதன் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு கொஞ்சம் அது சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த ட்ரைனிங் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க எங்களுக்கு. அதன் மூலமாக அதே நானும் படிச்சிருக்கேங்க. அதன் மூலமாக இவங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப யூஸாக இருக்குங்க. அது வரைக்கும் தெரியாமல் இருந்ததுலாம் நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளும் வந்து நீங்கள் வச்சு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி, அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தொடர்ந்து நடத்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்க, அவங்க எப்படி குணப்படுத்தப்படுறாங்க, அதே மாதிரி இந்த மென்டலி ரிட்டார்டட் ட்ரெயின் பண்ணி நீங்கள் எப்படி அவங்கள வந்து அவங்களுடைய பணிகளை அவங்களே செய்ய வச்சுக்கிறீங்க?
இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி தெரப்பிக்கள் தான் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. அதுக்கு டாக்டர்ஸ் அதுக்கு வர்றாங்க, அவங்க வந்து அதை ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பெட் பேஷண்ட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்க தான் அதிகமான பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து ஓரளவுக்கு நடக்க பண்ணி அவங்களுக்கு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே தான் அந்த மாதிரி வர்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெயின் அப் பண்ணி நடக்க வச்சு அவங்களுடைய வேலைகளெல்லாம் அவங்க பார்க்குற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிட்றாங்க. இப்போ மென்டலி சேலஞ்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இப்போ எங்ககிட்ட இருக்கிற குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 பேருக்கு வந்து தன்னுடைய கழிவுகள்னாலே என்னென்னே தெரியாது. யூரின் மோஷன் போகிறதே பாத்ரூம் போய் போய் இருக்கணும், அது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. இருந்த இடத்துலையே தான் இருந்து வைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்ரூம் போய் யூரின் மோஷன் போகணுன்றது ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோங்க. அது போக யோகா தியானம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த கூடை பின்னுறது, ஊதுபத்தி தயாரிக்கிறது, பனியன் கிளாத்துலேருந்து நூல் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோங்க. இதனால் வர வருமானத்தின் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ்டு கிளாத்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோங்க. எதுக்காகனா இவங்க வந்து அந்த யூரின் மோஷன் நைட் டைமில் போயிட்டாங்கன்னா அந்த துணி உபயோகப்படுத்த முடியாது. டே டைம்லனா எங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும்போது ரெடி பண்ணிக்கலாம், நைட் டைமில் அதை வேஸ்ட்டாக தான் தூக்கி வீச வேண்டியிருக்கு. அதனால யூஸ்டு கிளாத்ஸ் கிடைக்குது, பட் இன்னர் வேர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதில்ல. அது வாங்குறதுக்காக அந்த பணத்தை நாங்கள் உபயோகப்படுத்திக்கிறோங்க.
இப்போ நீங்கள் இந்த மாதிரி அவங்கள வந்து ஓரளவுக்கு தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உணர்ற அளவுக்கு சரி பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து நீங்கள் உங்ககிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டு ட்ரைனிங் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பூர்ணமாக குணமடைஞ்சிருக்காங்களா?
கண்டிப்பாக குணமடைஞ்சு போயிருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறவர் சைக்ரியாட்ரிக் டாக்டர் வந்து ரமணி சார். அவர் ஃப்ரீயாக அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ராபர்ட் போஷ் கம்பெனியிலேருந்து வர்றாங்க ஹரி சார், அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக வந்து மெடிசன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட கம்பெனிக்கு. அதனால் இவங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோங்க. இனி ஒருத்தர் வந்து ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் டாக்டர் பரமேஸ்வரன், ஓரல் செக்அப் அந்த மாதிரி சடனாக ஏதாவது அட்மிஷன் போட்டு பார்க்கறதுனா அவரும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறாருங்க. இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியால் நாங்களும் சேர்ந்து அதோட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹோமியோபதி டாக்டர் புகழேந்தின்ட்டு வர்றாருங்க, அவர் வந்து தானாக வாலண்டியர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுத்து அவரும் ரெக்கவரி பண்ணுறதுக்கு நிறையா எங்களுக்கு உதவியாக இருக்கார். இது வரைக்கும் 34 பேரை ரெக்கவரி பண்ணி அனுப்பிச்சிருக்குறவங்க. எந்த ஸ்டேஷன் மூலமாக கூட்டிகிட்டு வராங்களோ அதே ஸ்டேஷன் மூலமாக அதே இன்ஸ்பெக்டரை வச்சு தான் அந்த வீட்டார்களோட ஹேண்ட் ஓவர் கொடுக்குறோம் நாங்கள்.
இப்போ நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது சொன்னீங்க, இந்த சாலையோரங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க யாரு என்ன அப்படிங்கிற விவரமே நம்மளுக்கு வந்து தெரிய செய்யாது. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ட்ரைனிங்க்கு பின்னாடி அவங்க யாரு அப்படின்னு அட்லீஸ்ட் ரிவீல் பண்ற அளவுக்காவது அவங்க வந்து குணமடைஞ்சு அந்த மாதிரி நடந்திருக்குங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுங்க. நம்ம கிட்ட வரும்போது சிலருக்கு வந்து பேரே சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு இருப்போங்க. இந்த மெடிசன் எல்லாம் கொடுத்து இந்த தியானம் யோகா எல்லாம் வரும்போது கொஞ்ச நாள் ஆகும்போது கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டு வருவாங்க. அந்த ரெக்கவரி ஆயிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட இந்த கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பேசும்போது ஒரு சில இடங்கள்ல அவங்க அந்த வேர்டிங்ஸ் விடுவாங்க, வீட்டு அட்ரஸோ இல்லை அவங்க சொந்தக்காரங்க பேரோ ஏதாவது விடுவாங்க, அதையும் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி வரும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற யாரையாவது கேட்ச் பண்ணி அவங்கள்ட்ட இந்த ஏரியாவில் போய் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு பாருங்கள், இருந்தாங்கன்னா இம்மீடியட்டாக காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்களை காண்டாக்ட் பண்ண சொல்லி ஹேண்ட் ஓவர் கொடுக்குறவங்க.
இப்போ அந்த மாதிரி குணம் ஆனாலுமே வந்து சில பேர் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களே இவங்களை வந்து திருப்பி கூட்டுக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கேசஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா?
கண்டிப்பாக பார்த்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குணம் ஆயிட்டாலுமே அவங்களுக்கு வந்து திரும்பவும் அந்த மெடிசன் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா அவங்க வந்து திரும்பவும் மனநிலை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க, மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் இருக்கும்போது பண்ணின அந்த குறும்புகள் சேட்டைகள் வந்து அந்த இவங்கெல்லாம் வாடகை வீடுகளில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வச்சிருக்கும்போது ஹவுஸ் ஓனர் வந்து இவங்களை வந்து வெக்கேட் பண்ண சொல்லிடுவாங்க இவங்க பண்ணுற குறும்புனால. அதனால ஒருத்தர்னால அந்த குடும்பமே பாதிக்கப்படணுமான்னு சொல்லி கொண்டுட்டு வந்து ரோடோரத்தில் விட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட்டெல்லாம் வந்துடுறாங்க, குஜராத்லேருந்து சண்டிகர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏற்றி விடுறது, அங்கேருந்து வர்ற லாரிகள் மூலமாக ஏற்றி விட்டு எங்கள் லாஸ்ட் அன்னைக்கு தான் அங்கே இறக்கி விடுறது. அப்போ இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பெகாஸ் எடுக்கும்போது கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது வர்றவங்க அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க எங்ககிட்ட.
இப்போ இவங்களை குணப்படுத்துறதுக்கும் சரி இல்லை வந்து வைத்து பராமரிக்கிறதுக்கும் பெரிய அளவில் பொருள் தேவையாக இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு எந்த இந்த பொருளாதார உதவிங்கிறது எந்த வகையில் கிடைக்குது?
இப்போ இவங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபண்டிங்காக வந்து எங்கேயுமே போய் கேட்கறது இல்லைங்க. கவர்மெண்ட் ஐடியோ ஃபாரின் ஃபண்டோ எதுவுமே வாங்கறது இல்லை. பொதுமக்களுக்காக செயல்படுற ஒரு அமைப்புன்றதுனால பொதுமக்கள் மூலமாக வர்ற இதை வச்சு தான் இந்த 12 வருஷமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த குழந்தைங்களை எல்லாருமே நல்ல உள்ளம் கொண்ட எல்லாருமே உதவி செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் வெஞ்சரா அல்ஃபா சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வடவள்ளியில் இருக்குங்க. அவங்க வந்து பால் மளிகை சாமான் கொஞ்சம் வாங்கி சப்போர்ட் பண்ணுறாங்க. மிஸ்டர் கோபின்னு சொல்லிட்டு சாய்பாபா காலனியில், அருள் சொல்லிட்டு கெம்பட்டி காலனி இந்த மாதிரி, அப்புறம் வள்ளியாச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் எங்களுக்கு கொஞ்சம் ரெகுலராக கொடுக்குறவங்க இருக்காங்க. இருந்தாலும் இந்த பர்த்டே வெட்டிங் டே இந்த மாதிரி நேரங்களில் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுட்டு இமீடியட்டாக அது கொண்டுட்டு வந்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் மூலமாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நாங்கள் இருக்கிறது வாடகை கட்டிடத்தில் தான் இருந்து செயல்பட்டுட்டு வர்றவங்க. பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு, குழந்தைகள் காப்பகங்களுக்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க, வந்து காப்பகம் வச்சு நடத்துறதுக்கு. ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இடம் வந்து யாருமே கொடுக்கறக்கு முன் வர்றதில்லை. ஏன்னா இந்த குழந்தைங்க கொஞ்சம் அட்டகாசம் அதிகமாக பண்ணுவாங்க, அவங்க சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதுதான் வித்தியாசம். அதனால யாருமே இடம் கொடுக்கறதுக்கு முன் வர்றதில்லைங்க. இவங்களுக்காக சொந்த இடங்கள் வாங்கணும், அதுக்கு உண்டான முயற்சியில் நாங்களும் இறங்கி இருக்கோங்க. பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு இல்லமும் உருவாகும். கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பிச்சைக்காரர்களை எடுத்து பராமரிக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. பிச்சைக்காரர்கள் இல்லாமல் கோவை மாவட்டம் இருக்கணுன்றது தான் ரொம்ப விரும்புகிறோம். அது மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி சொந்த இடங்கள் இருக்கும்போது எத்தனை பேர் வந்தாலும் வச்சு பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுங்க. இப்போ அதற்கான வசதிகள் இல்லாததுனால அளவான ஆட்களை மட்டுமே வச்சு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்.
இப்போது வீட்டில் வந்து இப்போ ரெண்டு பேருமே, அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூலி வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு போனால் தான் குடும்பத்தோட இதுவே பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைங்க அவங்களுக்கு வந்து வச்சு பார்க்குறதுக்கு சிரமப்படுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கொண்டு வந்து விடுறவங்க அந்த மாதிரி இருக்காங்களா?
இப்போ வீடுகளில் பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒய்ஃப் மட்டுமே இருந்து அந்த குழந்தையை பராமரிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை ஒய்ஃப் இல்லாமல் ஹஸ்பண்ட் மட்டுமே இருந்து பராமரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணும்போது அந்த குழந்தைங்களை வந்து சரி நாங்கள் டேக் கேர் எடுத்துக்கிறோன்ட்டு கூப்பிட்டுக்கிறோம். அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டு ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வந்து எழுதி வாங்கிட்டு வர சொல்கிறோம். கொண்டுட்டு வந்து விடுறவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கிக்கிறோம். வாங்கி வச்சுட்டு பராமரிச்சுட்டு இருந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட கூப்பிட்டு சொல்கிறதுக்கு அவங்க கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க, கொடுக்குற ஃபோன் நம்பர் மாற்றிடுறாங்க, கூப்பிட்டு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி ஒரு சம்பவமே உருவாகிருக்குங்க. ஒரு அம்மாவுக்கு மகன் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போயிட்டு அந்த அம்மா வந்து பார்க்கறக்கே வரல. அப்புறம் இந்த அம்மா ஒரு நாள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தவங்க சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து டெத் ஆகிட்டாங்க. உட்காந்த இடத்துலேயே அவங்க டெத் ஆகும். இமீடியட்டாக டாக்டர் வந்து பார்த்தாங்க, இந்த மாதிரி அட்டாக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் இது பண்ணியாச்சு. உடனே இவங்க பையனுக்கு ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கலைங்க. இவங்களை அட்ரஸ் தேடி போனால் அட்ரஸ் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அங்கே வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அவங்கள தேடிட்டுங்க, கிடைக்கவே இல்லை அவங்க. கடைசியில் சரி ஸ்டேஷன்லேயாவது சொல்லிட்டு நம்மளே இது பண்ணிக்கலான்ட்டு கடைசியாக ஒரு இடம் போய் பார்க்கும்போது அங்கே இருக்காங்க. கேட்டால் தண்ணியில் செல்லு விழுந்துருச்சுன்ட்டாங்க. இது அட்ரஸ் மாற்றிட்டோம், தகவல் சொல்லணும்னு நினச்சோமா மறந்துட்டோன்ட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில எங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் ஆயிடுதுங்க. சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடுது அந்த நேரங்களில். அந்த மாதிரி யாரும் இல்லாதவங்கள வந்து இப்போ ஸ்டேஷன் மூலமாக கொடுக்குறாங்க, கார்பரேஷன் மூலமாக வர்றாங்கன்னா யாரும் இல்லாதவங்க வரும்போது அவங்கள நம்ம பராமரிச்சுட்டு வரும்போது ரொம்ப முடியாதவங்கள வந்து கொண்டுட்டு வந்து விடும்போது அவங்க இறக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்ததுன்னா டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கார்பரேஷனோட மயானம் இருக்குங்க, அந்த மயானத்தில் வந்து உதவும் தோழர் அறக்கட்டளை ராசகணி அவர்களின் மூலமாக கொண்டுட்டு போய் நல்லடக்கம் பண்ணிக்கிறோங்க. போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக வர்றவங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டுட்டு போய் தகவல் கொடுத்துருவோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம். நமது காப்பகம் வந்து 2002 வந்து இதை தொடங்கினோங்க. 3 பேரை வச்சு தொடங்கினோம். ஆனால் இப்போ வந்து 500 பேருக்கு மேலே பார்த்தாச்சுங்க. எவ்வளோ பேர் ரெக்கவரி பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம், எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அனைத்து பார்த்தாச்சுங்க. இப்போ 2002 தொடங்கினாலும் 2007 தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க, பொதுமக்கள் உதவியால் நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க.
இப்போது அதாவது இந்த ஒரு ஹோம் வச்சு நடத்துறதுல வந்து எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க, எப்படி அதையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய விவரங்கள்லாம் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் வந்து இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதான் நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக உருவாக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் வந்து சில சமயங்களில் இந்த மாதிரி ஆட்களை வச்சு நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது என்ன விதமான உதவிகள் கிடைச்சா இந்த பணியை வந்து இன்னும் நல்லா பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து உடல் உழைப்பு தான் முழுக்க கொடுக்க முடியுங்க. நாங்கள் எங்களுடைய உயிர் உள்ள வரைக்கும் இதில் தான் இருப்போம். எங்களுடைய உழைப்பு முழுக்க கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த ஆட்களை கொடுக்கும்போதே அவங்கள வச்சு பராமரிக்கிறதுக்காக கொஞ்சம் இடத்தையும் கொடுத்து பராமரிச்சுக்கோங்கன்னா எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக நாங்கள் பொருட்களை வாங்கி கூட பராமரிச்சுக்குவோம். இப்போ பில்டிங் கட்டித்தரக்கே ஆட்கள் இருக்காங்க. இடமில்லாத ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கும் வாடகை கட்டடத்தில் நிறைய செயல்பட்டுருக்குங்க. நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்களா பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் என்ஓசி வாங்கும்போது வாடகை கட்டடங்களுக்கு வாங்க முடியாதுங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டடம் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளில் நாங்கள் இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு கட்டடத்துக்கும் நாங்கள் என்ஓசி வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு கொஞ்சம் இடம் கொடுத்ததுன்னா இந்த குழந்தைங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு மூலையில் கொடுத்தா கூட நாங்கள் நிம்மதியாக அந்த குழந்தைங்களை வச்சு நல்லபடியாக பராமரிப்போம்.
நேயர்களே, இதுவரைக்கும் உடல் மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக செய்து வரும் மகத்தான பணிகள் குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டவர் அன்பாளையம் காப்பகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீகலா அவர்கள். இப்படி உதவி தேவைப்படுறவங்களுக்கு மனப்பூர்வமாக சேவை செய்கிறது பாராட்டுக்குரியது தானே?
உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422243105. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. கடிதங்கள் வாயிலாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தால் விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதுங்கள்.